தென்றல் ஜனவரி 2013 இதழில் பாசு ரமணன் அவர்களின் முன்னோடி பகுதியில் பாலக்காடு மணி ஐயர். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். கர்நாடக இசை உலகில் தாம் வாசித்த இசைக்கருவிக்கு புகழ் சேர்த்த கலைஞர்கள் பலர். தனம்மாள் வீணை, திருவாவூர்தலி ராஜரத்னம் பிள்ளை நாதசுரம், திருக்கோடிக்காவல் கிருஷ்ணய்யர் வயலின், புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி பிள்ளை கஞ்சிரா, கோவிந்தசாமி பிள்ளை ஃபிதில், அழகநம்பி பிள்ளை மிருதங்கம் என பலரை சொல்லலாம். இவர்களில் மிருதங்க சக்கரவர்த்தி என்று போற்றப்பட்டவர் பாலக்காடு மணியையர். பாலக்காட்டின் புகழ்பெற்ற கல்பாத்தி கிராமத்தில் 1912 டி ஆர் சேஷம் பாகவதர் அனந்தாம்பாள் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். தந்தையார் சங்கீத வித்வான். கச்சேரி செய்வது, இசை கற்பிப்பது, சங்கீத உபன்யாசம் என்று வாழ்க்கை நடத்தினார். தாயாரும் அழகாக பாடுவார். இவை மணியின் இசை ஆரவத்திற்கு உரமாக அமைந்தன. சேஷம் பாகவதர் தினமும் காலையில் சாதகம் செய்வார். கூடவே மணியும் எழுந்து கொள்வான். தந்தை சாதகம் செய்வதற்கேற்ப குதிப்பான், கைதட்டி ரசிப்பான். அவ்வாறு அவன் குதிப்பதும் தட்டுவதும் தாளத்திற்கு சரியாக இருப்பதை கவனித்த தாயார் இவனுக்கு மிருதங்கம் கற்றுக் கொடுத்தால் முன்னுக்கு வருவான் என்று கணவரிடம் சொன்னார். தக்க காலத்தில் மணியை சாத்தபுரம் சுப்பையரிடம் மிருதங்கம் கற்க அனுப்பினார். குருகுலவாசம் தொடங்கியது. அதே சமயம் திண்ணைப்பள்ளியில் கல்வியும் தொடர்ந்தது. படிப்பை விட மணிக்கு மிருதங்கத்திலேயே ஆர்வம் அதிகம். உயர்கல்விக்கு வேறிடம் செல்ல மனமில்லாமல் படிப்பை பாதியில் நிறுத்த வேண்டி வந்தது. மணி முழு நேரமும் மிருதங்கம் பயில தந்தையார் ஏற்பாடு செய்தார். சுப்பையர் தவிர்த்து தந்தையின் நண்பர் விஸ்வநாத ஐயரிடம் லய நுணுக்கங்களை கற்றுக்கொண்டார் மணி. ஒரு நாள் கிராமத்தின் பிள்ளையார் கோயிலில் சேஷ பாகவதர், அவரது குருநாதர் சிவராமகிருஷ்ண பாகவதர் இருவரும் கதா காலட்சேபம் நடத்தினர். மணியின் குரு விஸ்வநாத ஐயர் மிருதங்கம் வாசித்துக் கொண்டிருந்தார். முன்வரிசையில் அமர்ந்து நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்தான் சிறுவன் மணி. அவனது கை அழகாக தாளம் போட்டுக் கொண்டிருந்தது. குரு விஸ்வநாத ஐயர் அதை கவனித்தார். திடீரென மணியை மேடைக்கு அழைத்து இனிமே நீ வாசி என்று கூறிவிட்டு ஒதுங்கி அமர்ந்தார். மேடையில் உள்ளவர்களுக்கு திகைப்பு, பார்வையாளர்களுக்கு வியப்பு. ஆனால் மணியோ அசராமல் அழகாக வாசித்து கச்சேரியை நிறைவு செய்தான். மிக தேர்ந்த மேதை வாசிக்கிறார் என்று எண்ணும் அளவுக்கு வாசிப்பு இருந்தது. சபையோர் பாராட்டினர். அது முதல் தந்தை மற்றும் குருநாதரின் கச்சேரிகளுக்கு வாசிக்க துவங்கினார் மணி. அப்போது அவருக்கு 8 வயது. பின் தனியாகவும் கச்சேரிகளுக்கு வாசிக்க ஆரம்பித்தார். ஒருமுறை மணியின் வாசிப்பை செம்பை வைத்தியநாதையர் கேட்டார். மணியின் லாகவம் அவரை கவரவே தனது கச்சேரிகளுக்கு பக்கவாத்தியமாக மணியை பயன்படுத்திக் கொள்ள ஆரம்பித்தார். பாலக்காடு, கல்கத்தா, காசி என போகும் இடத்துக்கெல்லாம் மணியை உடன் அழைத்து சென்றார். ஒருமுறை சென்னை எழும்பூர் பக்த ஜன சபாவில் செம்பையின் கச்சேரி, அதற்கு மணி மிருதங்கம். அக்கச்சேரி மணியின் வாழ்க்கையில் திருப்பு முனை ஆனது. மிக பிரமாதமாக வாசித்து அனைவரது நன்மதிப்பையும் பெற்றார். அப்போது அவருக்கு 12 வயது தான். தொடர்ந்து மியூசிக் அகாடமி உட்பட பல இடங்களில் செம்பையுடன் வாசித்து புகழ் ஈட்டினார். அக்காலத்தில் தஞ்சாவூர் வைத்தியநாதையர் பிரபல லய வாத்திய கலைஞராக இருந்தார். அவரிடமிருந்த நுணுக்கங்களை மணி கற்றுக்கொள்ள வேண்டும் என தந்தையார் விரும்பினார். மணியை அழைத்து கொண்டு போய் வைத்தியநாத ஐயரை சந்தித்தார். ஐயர் மணியை சில பாடல்களுக்கு வாசிக்க சொன்னார். அவரது வாசிப்பின் நேர்த்தி ஐயரை கவர்ந்தது. சீடராக சேர்த்து கொண்டார். குரு மிச்சும் சீடராக உயர்ந்தார் மணி. திருச்சியில் நடந்த கச்சேரி ஒன்றில் பல்லடம் சஞ்சீவரா புல்லாங்குழல் வாசிக்க மணி மிருதங்கம் வாசித்தார். இருவருக்கும் இடையே நல்ல அன்பும் புரிந்துணர்வும் ஏற்பட்டன. அது அறியக்கூடிய ராமானுஜ ஐயங்காரை சந்திக்கும் வாய்ப்பை மணி ஐயருக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. சஞ்சீவராவின் கிரகப்பிரவேசத்திற்கு ஐயங்கார் பாட மணி முதன்முறையாக அவருக்கு பக்கம் வாசித்தார். தொடர்ந்து ஐயங்காருக்கு வாசித்தார். சங்கீதம் என்றாலே என் மனசில் தோன்றுவது ஸ்ரீமான் ராமானுஜ ஐயங்கார் தான் என்பார் மணி. அரியக்குடி தவிர ஜி என் பாலசுப்ரமணியன், மதுரை மணி ஐயர், மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயர், ஆலத்தூர் சகோதரர்கள் என பலருக்கும் மணி ஐயர் பக்கம் வாசித்திருக்கிறார். ஜாம்பவானான மேதி தட்சிணாமூர்த்தி பிள்ளையுடன் இணைந்து திருவனந்தபுரம் சம்ஸ்தானத்தில் மணி வாசித்த கச்சேரி அவரை புகழின் உச்சிக்கே கொண்டு சென்றது. தொடர்ந்து பிள்ளையுடன் இணைந்து பல கச்சேரிகளில் வாசித்தார். பெண்களுக்கு பக்கவாத்தியம் வாசிப்பது கௌரவ குறைச்சலாக கருதப்பட்ட காலம் அது. ஆனால் மணி ஐயர் அதை லட்சியம் செய்யவில்லை. அவர் டி கே பட்டம்மாளுக்கு விரும்பி வாசித்தார். பின்னால் அவர்கள் இருவரும் சம்பந்திகள் ஆயினர். பிற்காலத்தில் எம்எல் வசந்தகுமாரிக்கும் மிருதங்கம் வாசித்துள்ளார். திருவாவூர்தலி ராஜரத்னம் பிள்ளை, பாலக்காடு மணி ஐயர், புல்லாங்குழல் மாலி மூவரும் இசை மூவராக போற்றப்படலாயினர். அழகநம்பி பிள்ளையை அழித்து மிருதங்கத்துக்கு புத்தியை கொடுத்து அதற்கென்று தனி மரியாதையை ஏற்படுத்தியவர் பாலக்காடு மணி ஐயர் என்பதால் அழகநம்பி பிள்ளையைப் போலவே இவரையும் ரசிகர்கள் கலியுக நந்திகேஸ்வரர் என்று அழைத்தனர். தனி வாசிக்கும் போது மக்கள் எழுந்து செல்லும் நிலையை மாற்றி அதற்கு தனி பெருமையை ஏற்படுத்தியவர் மணி ஐயர் தான். பாடகர்களின் மனஓட்டத்திற்கேற்ப வாசிக்கும் ஆற்றல் இருந்ததால் மணி எல்லோராலும் விரும்பப்பட்டார். பாடகர் பாடுவதைப் போன்றே வாசிக்கும் திறன் பெற்றிருந்ததால் மணி ஐயர் கச்சேரியை கேட்க அக்காலத்து மக்கள் வெகு ஆர்வமாக கூடினர். அவர் மைக் வைத்துக் கொள்வதை விரும்ப மாட்டார், அதன் ஆதத்தை சிதைக்கிறது என்பது அவர் எண்ணம். ஆகவே அவரது கச்சேரி ஒலிபெருக்கி இல்லாமலேயே நிகழும். சாதகம் செய்வதற்கு மிருதங்கமே தேவையில்லாமல் விரல்களாலேயே கணக்கு போட்டு தாளம் வாசித்து சாதகம் செய்யும் ஆற்றலும் அவருக்கு இருந்தது. அதனால்தான் அவர் மிருதங்க சக்கரவர்த்தி என்று போற்றப்பட்டார். மணி பாப்பா மணி என்பது அக்கால வெற்றி கூட்டணிகள் உண்டு. மதுரை மணியையர் கச்சேரி, பாலக்காடு மணியையர் மிருதங்கம், பாப்பா வெங்கட்ராமையா வயலின் என்றால் மக்கள் பெரும் கூட்டமாக வந்து ரசித்தனராம். ஒருமுறை இம்மூவரின் கச்சேரி நடந்து முடிந்தது. உடனே வெளியூர் செல்ல வேண்டியிருந்ததால் பாலக்காடு மணியையர் புறப்பட்டு போய்விட்டார். அப்போது வந்த ரசிகர்களில் ஒருவர் மதுரை மணி ஐயரிடம், ஆஹா, என்ன ஒரு அற்புதமான கச்சேரி! இன்னைக்கு கச்சேரிக்கு ஈடிணையே இல்லை. ஏதோ பன்னீரை அள்ளி மேலே தெளித்தது மாதிரி ஜிலு ஜிலுன்னு இருந்தது. என்ன ஒரு பாவம், என்ன ஒரு விறுவிறுப்பு, அற்புதம் போங்கோ என்றாராம். உடனே மணி ஐயர், சரிதான், ஆனா இத்தனை பாராட்டுக்கும் உரிய மணி ஐயர் புறப்பட்டு போயிட்டாரே என்றாராம். அந்த அளவுக்கு அக்காலத்து சங்கீத மேதைகள் பெருந்தன்மையான குணாம்சங்களுடன் விளங்கி வந்தனர். மணி ஐயரின் நாதம் அவரது மிருதங்கத்திலோ அல்லது வித்வத்திலோ இல்லை, ஐயரின் விரல்களில் இருக்கிறது என்று புகழ்ந்து சொன்னவர் பிரபல ஹிந்துஸ்தானி இசைக்கலைஞர் அல்லா ராக்கா, ஜாக்கிர் ஹுசைன் தந்தை. எதின்பரோ கச்சேரியில் மணியின் வாசிப்பை கேட்டு அசந்து போன எகுதி மெனிகி மணி ஐயர் தவறே செய்யாத ஒரு எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் என்று பாராட்டினார். அவர் விரல்களிலிருந்து என்ன வரும் என்ற எதிர்பார்ப்பை மக்களிடம் ஏற்படுத்தி மிக அழகாக அதனை பூர்த்தி செய்து விடுவார் மணி. இது புல்லாங்குழல் ரமணியின் கருத்து. தன் இசைத்திறன் பற்றி மணி ஐயர், கச்சேரியின் போது என் மனதில் ஒரு திரை ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த திரையில் அடுத்து பாடகர் என்ன பாடப்போகிறார், அதற்கு என்ன எப்படி வாசிக்க வேண்டும் என்பது ஒரு உருவகமாக தெரியும். அதை வைத்தே வாசித்து வந்தேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தன்னை ஊக்குவித்தவர்களை நன்றியுடன் நினைவு கூறுவது மணி ஐயரின் வழக்கம். செம்பையை பற்றி கூறும்போது இளம் வித்வான்களை தட்டி கொடுத்து முன்னுக்கு கொண்டு வருவதில் மிக்க ஆர்வமும் அக்கறையும் உடையவர் என்று கூறியிருக்கிறார். தானும் பல வளரும் கலைஞர்களுக்கு வாசித்து ஊக்குவித்திருக்கிறார். எல் வைத்தியநாதன், எல் சங்கர், எல் சுப்பிரமணியன் சகோதரர்களின் பல கச்சேரிகளுக்கு பக்கம் வாசித்துள்ளார். தன் சம காலத்தவரான பழனி சுப்பிரமணிய பிள்ளைக்கும் இவருக்கும் இடையே நல்ல நட்பு இருந்தது. மணி ஐயர் மிருதங்க வாசிப்பில் தஞ்சாவூர் பாணியை பின்பற்றினார் என்றால் சுப்பிரமணிய பிள்ளை பாரம்பரிய புதுக்கோட்டை பாணியை பின்பற்றினார். ஐயரின் மிருதங்கம் பாடுவது போல் அழகியல் நுட்பம் மிக்கதாக இருக்கும். பிள்ளையின் வாசிப்பு மிருதுவாக அதே சமயம் கம்பீரத்தோடு இருக்கும். இருவரும் இணைந்து பல கச்சேரிகள் செய்துள்ளனர். மணி மிருதங்கம் வாசிக்க, சுப்பிரமணிய பிள்ளை கஞ்சீரா வாசிக்க நடக்கும் கச்சேரிகளில் லயம் தாண்டவமாடும். ரசிகர்களின் சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. இருவரும் ஒருவரை ஒருவர் மிஞ்சும் அளவுக்கு போட்டி போட்டு கொண்டு வாசிப்பர். ஐயரின் சீடரான பாலக்காடு ரகு இந்த இரு பாணிகளையும் இணைத்து வாசிப்பதில் தேர்ந்தவர். 1940 திருவாங்கூர் சமஸ்தானத்தின் ஆஸ்தான வித்வானாக மணி ஐயர் நியமிக்கப்பட்டார். 1956 இவருக்கு ஜனாதிபதி விருது வழங்கப்பட்டது. சென்னை மியூசிக் அகாடமியின் சங்கீத கலாநிதி 1966 இவரை தேடி வந்தது. 1971 பாரத அரசின் பத்மபூஷன் வழங்கப்பட்டது. சங்கீத கலாநிதி பத்மபூஷன் விருதுகளை பெற்ற முதல் மிருதங்க வித்வான் பாலக்காடு மணி ஐயர் தான். 1979 ஜெய கிருஷ்ணமூர்த்தி அறக்கட்டளையின் ரிஷி வேலி பள்ளியில் ஆசானாக பொறுப்பேற்று பணியாற்றினார். தனக்கென்று சிறப்பானதொரு சீடர் பரம்பரையையும் உருவாக்கியுள்ளார். பாலக்காடு ரகு, பாலக்காடு சுரேஷ், வி கமலாகர ராவ், உமையாள்புரம் சிவராமன், செங்கோட்டை ராஜாமணி என பலர் அவரது சீடர்கள் ஆவர். பிரபல வித்வான் கே வி நாராயணசாமி அவர்களும் பாலக்காடு மணி ஐயரிடம் ஆரம்ப காலத்தில் வாய்ப்பாடு கற்றுக்கொண்டிருக்கிறார். மணி ஐயரில்லை என்றால் நான் இல்லை என்பார் கே வி என். கும்பகோண வாசியான உமையாள்புரம் சிவராமனே, சிவராமா, நீ மெட்ராஸ் போய் தங்கிக்கோ. நிறைய கச்சேரிக்கு நீ வாசிக்கணும். பல பெரிய வித்வான்களின் கச்சேரிகளை நீ கேட்கலாம். நீ மிருதங்க உரைகளில் மிகவும் பிரகாசமாக வருவாய் என்று சொல்லி ஆசீர்வதித்தாராம். மகன் பாலக்காடு ராஜாமணியும் தந்தையிடமிருந்து மிருதங்கம் வாசிக்க கற்றுக்கொண்டுள்ளார். சிஎஸ்ஐஆரில் பணியாற்றிய அவர் தற்போது மாணவர்களுக்கு இசை கற்பிக்கிறார். மணி ஐயர் 1981 காலமானார். 2012 மணி ஐயரின் நூற்றாண்டு. ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி சபா வழங்கிய மணி ஐயர் நூற்றாண்டு விருது வயலின் மேதை டி என் கிருஷ்ணனுக்கு வழங்கப்பட்டது. உலகெங்கிலும் உள்ள ரசிகர்கள் பாலக்காடு மணி ஐயரின் நூற்றாண்டு நிறைவு விழாவை சிறப்பாக கொண்டாடுகின்றனர். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.